சங்கீதக்காரர் சொல்லுறார், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாக, என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உமை போற்றுவேன். கர்த்தரை பாடுறது நல்லது, அவரை கீர்த்தனம் பண்ணுறது நமக்கு ஏற்றது என்று வேதம் சொல்ற. இவ்வளவு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே தேவனுடைய ஊழியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இதனாலே நம் மத்தியிலே ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்காக, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தருவதற்காக, தேவனுடைய செய்தியை கொண்டு இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே அப்போஸ்தல சபையில போதவராக இருக்கிற அன்பான போதவர் பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கார். நேற்று உபவாச ஜெப கூட்டத்திலும் அவர் நம்மத்தில் இருந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்து எங்களை கத்தருக்கு நம்மை கத்தருக்கு நடத்தினார். நான் நம்புகிறேன் இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசுவார். மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செய்தி, அவருடைய உங்களுக்கு ஒரு செய்தி தேவனிடத்திலிருந்து வரப்போ. எத்தனை நீங்க நம்புறீங்க? விசுவாசி ஆமி சொல்லுங்க. அந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். பக்தி விருத்தி, பக்தி விருத்தி அடையப்படும். ஒரு வார்த்தை சொல்லும் கத்தா, நம்முடைய ஆத்மா எல்லாம் உயிரடை. எல்லாவற்றையும் பார்க்கும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்க. ஆகவே யாழ்ப்பாணத்தில் அப்போஸ்தல சபையில் இருந்து ஆண்டவரை உறுதி செய்து வருகிற அருமையான போதகர் இயக்குமாக நம்மத்தில் வந்திருக்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பனை போல கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரை ஊழியத்தை அந்த கடினமான சூழலிலும் யுத்த சூழலிலும் இருந்து ஆண்டவர் ஊழியத்தை அந்த தேசத்தில் இருந்து செய்து வர்றார். அப்படிப்பட்டவர்கள் நம்மத்தில் வந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்யறது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஆமை சொல்லும். ஆக உங்க சார்பில் அருமையான போதவர்கள் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம எல்லாம் ஒரு கரங்களை தட்டி அவர் அன்பா நான் வரவேற்கிறேன்.
அமேன். கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிற கர்த்தரை நாங்கள் புகழ்ந்து பாடி அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். இந்த வேளையிலே நான் உங்கள் மத்தியிலே ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்கு கடந்து போவோம். அவர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறவர். ஆனபடினாலே ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு புது பாடல் உங்களுடைய சமூகத்திலே இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா. ஜெப நிலையில இருங்க. இந்த பாடலின் இறுதியிலே நாங்கள் வேத வார்த்தைகளுக்காக ஜபித்து தேவனங்களோடு பேசும்படியாய் கடந்து செல்வோம். ஆமென்.
பலியாடு போகுது பார் கழுதையிலே, பலியாக போகுது பார் சிலுவையிலே, பலியாடு போகுது பார் கழுதையிலே, பலியாக போகுது பார் சிலுவையிலே. கெதியதோ 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 கெதியதோ, பலியாடு போகுது பார் கழுதையிலே, பலியாக போகுது பார் சிலுவையிலே, பலியாடு போகுது பார் கழுதையிலே, பலியாக போகுது பார் சிலுவையிலே. அலங்கார பவனியோ, அதிகார பவனியோ, அலங்கார பவனியோ, அதிகார பவனியோ, அலங்கோலமாகிட போகிறாரே இயேசு, அலங்கோலமாகிட போகிறாரே. பலியாடு போகுது பார் கழுதையிலே, பலியாக போகுது பார் சிலுவையிலே. உரைப்பதை நிறைவேற்றப் போகிறாரே. இனியாததே பலியாலே மீட்டிட போகிறாரே. முன்னுரைத்ததை நிறைவேற்றப் போகிறாரே. முடிவானதே பலியாலே நிறைவேற்றப் போகிறாரே. ஆட்டின் பலியல்ல இளங்காளை பலியல்ல, ஆட்டின் பலியல்ல இளங்காளை பலியல்ல, இயேசுவின் ரத்தத்தால் இயேசுவின் ரத்தத்தால் சொந்த ரத்தத்தால் மீட்டிட போகிறாரே. பலியாடு போகுது பார் கழுதையிலே, பலியாக போகுது பார் சிலுவையிலே. அலங்கார பவனியோ அதிகார பவனியோ அலங்கோலமாகிட போகிறாரே. இயேசு அலங்கோலமாகிட போகிறாரே. நிப்பில்லா மனிதனை நீக்கவே போறாரே. இழந்த மனிதனை நீக்கவே போறாரே. மீட்பில்லா மனிதனை நீக்கவே போறாரே. இழந்த மனிதனை நீக்கவே போறாரே. பரிகாரியானவர் பலி செய்ய போறாரே. பரிகாரியானவர் பலி செய்ய போறாரே. பரிசுத்தரத்தால் கழுவிட போறாரே. இயேசுவின் ரத்தத்தால் கழுவிட போறாரே. பலியாடு போகுது பார் கழுதையிலே, பலியாக போகுது பார் சிலுவையிலே. அலங்கார பவனியோ அதிகார பவனியோ, அலங்கார பவனியோ அதிகார பவனியோ, அலங்கோலமாகிட போகிறாரே. இயேசு அலங்கோலமாகிட போகிறாரே. அதிகாரம் வீட்டிட்டாரே இயேசு, அதிகாரம் வீட்டிட்டாரே இயேசு. தாழ்மையும் கூபந்தான் இயேசு, தாழ்மையின் கூபந்தான் இயேசு. மனிதனாய் வந்தவர் இயேசு, மனிதனாய் வந்தவர் இயேசு. மரணத்தை சிலுவையில் வென்றிட்டார் இயேசு, மரணத்தை சிலுவையில் வென்றிட்டார் இயேசு. மரணத்தை சிலுவையில் வென்றிட்டார் இயேசு. ஆமென்.
ஹல்லேலூயா. நன்றி. அருமையாக பின்னால வந்தீங்க. கர்த்தருக்கு நன்றி. ஆமென். பலியாக கழுதையில போகிற அந்த வேத வார்த்தையை வைத்து இந்த பாடல்களை கர்த்தர் அமைத்து தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னம் தாருமே, பிரசன்னம் தாருமே, பிரசன்னம் தாருமே, பிரசன்னம் தாருமே.
வார்த்தையும் நிரப்பிடுமே, உன் வார்த்தையா நிரப்பிடுமே, உக்கியானம் கேட்டிட வந்திடுமே, உஞ்சானம் கேட்டிட வந்திடுமே, பிரசன்னம் தாருமே, பிரசன்னம் தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா.
பரலோக பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புமையா கர்த்தாவே, உம்முடைய ரெட்டிப்பான பிரசன்னத்தினாலே அடியானை நிரப்பு. இந்த வேளையிலே பேசுகிறது நாங்கள் அல்ல சுவாமி, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது, ஒன்றையும் நடப்பிக்க முடியாது, ஒன்றையும் வெல்ல முடியாது. பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தினாலே யாவற்றையும் வெண்டுகொள்ளும் பாக்கியத்தை தாரும். உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும். உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைந்து கர்த்தரே உம்முடைய ராஜ்யத்தை தேடும் பிள்ளைகளாக மாறட்டும். அதிகாரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, அதிகாரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டுகொள்ளும் கர்த்தாவே, எங்களை ஆண்டுகொள்ளும். இங்க இருக்கின்ற சகல பிள்ளைகளையும் நீர் ஆண்டுகொள்ளும். உம்முடைய வழிநடத்தலினாலே இவர்களை ஆண்டு கொண்டு உம்முடைய பக்கமாய் வழிநடத்தும். என்னோடு கூட உம்முடைய சிலுவைக்கு பின்னால அடியானை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழியாத வித்தினால் ஜெயம் உண்டாகிறது. இந்த தலைப்பிலே உங்களோடு நான் பேசப் போகிறேன். அழியாத வித்தினால் எப்படி ஜெயம் உண்டாகும் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்திலே அழியாத வித்தைத்தான் கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி தந்தார். அது மனிதனிலே இருந்து தொடங்கின காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவ சித்தத்தின்படி, தேவ நோக்கத்தின்படி, தேவ காரியம் நிறைவேறுகிறதற்கு முன்பதாகவே மனிதன் வஞ்சிக்கப்பட்டு போனான். மனிதன் வஞ்சிக்கப்பட்டு போனான். ஆனபடினாலேதான் அந்த வஞ்சனையின் கிருகையில் இருந்து மனுஷனை மீட்டெடுப்பதற்காய் மறுபடியும் ஒரு அழியாத வித்தை கர்த்தர் இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அந்த அழியாத வித்தின் கிருகைகளை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உணர்ந்து கொண்டால் எங்களுக்கு அந்த விடுதலையின் காரியம் யாராலே உண்டாகும் என்பது எங்களுக்கு விளங்கிவிடும். அது வேத வார்த்தைக்கு ஊடாக எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதான சம்பவங்களாயிருக்கும். மனுஷனை தேவன் படைக்கிற வேளையிலே ஏழு விதமான ஆசீர்வாதத்தோடு தான் அவனை படைத்தார். அவன் ஒரு ஆசீர்வாதத்தை கூட சுதந்திரிக்க முடியாதபடி வஞ்சிக்கப்பட்டு போனான். ஏழு ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே இருந்தது. அவனுடைய பிள்ளைகளே, மனிதனை ஏழு ஆசீர்வாதத்தின் நிறைவினாலே தேவன் படைக்க வேண்டும் என்று சொல்லி திரும்பினான். அந்த படைப்பின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். அது ஒன்று நித்திய ஜீவன், ரெண்டு நித்திய ஆளிகை, மூன்றாவது நித்திய மகிமை, நான்காவது நித்திய சுதந்திரம், ஐந்தாவது அழியாமை, ஆறாவது தேவனுடைய ஐக்கியம், ஏழாவது தேவ சாயலில் இணைக்கப்படுதல். தேவ சாயலில் படைக்கப்படுதல், தேவ சாயலிலே அவன் உருவாக்கப்பட்டான். அங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறதாக வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே அவர்கள் அங்கே ஒரு சம்பாஷணையை அங்கே நடப்பிக்கிறார்கள். ஆறு பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், திருத்துவ தேவன். அந்த சம்பாஷணை கூடாக எங்களுக்கு விளங்க பண்ணுகிறது போல வேதத்தின் அதிகாரம் எங்களுக்கு புலன் ஆகிறது. மனிதனை நாங்கள் உண்டாக்குவோமாக, அவனை தேவசாயலாக உண்டாக்குவோமாக. மனிதன் தேவசாயலிலே உருவாக்கப்பட்டவன். ஆனபடியினாலே தான் தேவசாயல் மனிதனுக்குள்ள இருந்தது. இந்த தேவ சாயலில் இருந்தால் மற்றமற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனிதனோடு இருந்தது. அந்த மனிதனுக்குள்ள இருந்த ஆசீர்வாதத்தை மனிதன் இழந்து போகத்தக்கதாக மனிதனுக்குள்ள இருந்த பரிசுத்த வித்தை பிசாசானவன் சாப வித்தாக மாற்றிப்பட்டான், அழுவின் வித்தாக மாற்றிப்பட்டான், உரிமைகளை எடுத்துக் கொள்கிற வித்தாக மாற்றிப்பட்டான்,
உரிமைகளை அங்கே தட்டி கழிக்கிற வித்தாக மாட்டி போட்டான். ஆனபடியினாலே தான் ஏவாள் வஞ்சிக்கப்படுகிற வேளையில மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சிந்திக்காமல் ஒரு அனுபவம். பாவத்தில் சில ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. பாவத்தை சுவைக்கிறதுல அனுபவிக்கிறதுல அங்கே ஒரு அனுபவத்தை மனுஷன் தேடிக்கொள்கிறான் பலவித முறைமைகளிலே. இந்த உலகத்தில் எத்தனையோ வஞ்சகமான காரியம் இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகளே எப்படி எப்படியெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கலாமோ அவ்வளவுக்கு தங்கள்கிட்ட பணம் இருந்தால் பணத்திற்கு ஏற்ற முறைமைகளிலே அங்கே சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி மனுஷன் எண்ணுகிறான். அதை கொண்டு வந்தவன் பிசாசு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாகிறாரு. பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் எல்லாவற்றையும் நான் பயன்படுத்துவதாக இருந்தால் அங்கே பாவ பிரமாணத்துக்குள்ளே நான் எளிமையாக போக வேண்டி வரும். ஆனபடியினாலே எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்திக் கொள்கிறேன். ராஜ்ய மேன்மைக்காய், ராஜ்ய மேன்மைக்காய் உங்களுக்குள்ளே அந்த ராஜ்ய மேன்மை இருக்குமாக இருந்தால் நீங்கள் சொல்ல முடியும், நான் எல்லாவற்றையும் எனக்குள்ளே வருகின்ற எல்லா இச்சை ரோகங்களிலும் இருந்து நான் அடக்கி கீழ்ப்படுத்தி தேவ சித்தத்துக்கு என்று சொல்லி என்னை விட்டுக் கொடுக்கிறேன் சொல்லி உங்களாலே சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து பாருங்க, அந்த இச்சரோகத்தில் இருந்து எங்களால் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லா ஆசீர்வாதையும் அவன் பிடுங்கிக் கொண்டானே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் உலக ரீதியாக அங்கே ஒருவன் நல்லாக உழைத்து சம்பாதித்து நல்லாக பிள்ளைகளுக்கெல்லாம் தேடி அங்கே நல்லாக அனுபவிங்களே சொல்லி விட்டு விட்டால் சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அந்த ஊதாரி பிள்ளை போல எல்லாவற்றையும் அநியாயமாய் செலவழித்து கடைசி நேரத்தில் ஒன்றும் இல்லாதபடி அங்கே பிச்சு எடுக்கின்ற ஒரு நிலைக்கு வருவாங்க. அந்த வழியில் தான் உணர்வாங்க, ஏன் இப்படி இந்த நிலை? என் தகப்பன் வைத்த சொத்தை எல்லாம் நான் அழித்து போட்டேனே, என் தகப்பன் வைத்த எல்லா பொருளாதாரத்தையும் நான் அழித்து போட்டு இன்றைக்கு ஒரு பிச்சைக்காரனை போல நிற்கிறேனே. இப்படி எத்தனை சம்பவங்கள், எத்தனை கதைகள் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இலங்கையை எடுத்துக்கொண்டால் கூட அப்படியான சம்பவங்கள் இருக்காது. முன்னோர்களுடைய சொத்துக்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற எத்தனையோ பாவவாளிகள் பாவத்தின் நிமித்தமாக சொத்தை அழித்து கருத்தரை போல காணப்படுகிற சம்பவம். இதே காரியம் தான் இந்த வேதத்திலும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் தந்த எல்லா சொத்தான 7 ஆசீர்வாதங்களையும் இழந்தவர்களாய் ஒரு பாவிகளாக இருக்க வேண்டி வந்தது. இந்த பாவத்தில் இருந்து மீட்டெடுக்கத்தான் அந்த ஜீவ வித்தை தேவன் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ஆனபடியினாலே தான் அங்கே பிசாசோடு தேவன் பேசும்பொழுது சொல்கிறான், பிசாசை பார்த்து சொல்லுகின்ற காரியம் அங்கே சர்ப்பத்தை பார்த்து தேவன் பேசுகின்ற ஆதியாகமத்தில் இருக்கின்ற வார்த்தையை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3:15 வசனம்,
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய்.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன், அவர் உன் குதிக்காலை நசுக்குவார். யார்? என்ன செய்யலாம்? அநேகமான காரியங்களிலே நாங்கள் சிக்கி தவித்து தள்ளாடுகிறோம். பிள்ளைகள் எங்களுக்கு விளங்குகிறது இல்லை. அங்கே வேதவாக்கியம் சொல்கிறது, 1 பேதுரு 3:23 வாசித்து பாருங்கள், அழிவுள்ள வித்தினால் அல்ல, இப்பொழுது எங்களுக்குள்ளே கிருக செய்து கொண்டிருக்கின்ற மனுஷனுக்குள்ளே கிருக செய்து கொண்டிருக்கின்ற மனுஷன் சந்ததிக்குள்ளே கிருக செய்து கொண்டிருக்கின்ற அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வசனமாகிய தேவ வித்தினால். வாசித்து பாருங்க, ஒரு சகோதரி வாசிங்க.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல
என்றென்றைக்கும் நிற்கிறதும்
ஜீவனுள்ளதுமான
தேவ வசனமாகிய
அழிவில்லாத வித்தினாலே
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நித்திய மீட்பை தேவனங்களுக்கு உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மனுஷனுக்கு அது விளங்குகிறதில்லை. அவனுடைய பிள்ளைகளே, ஏன் விளங்குகிறதில்லை? அவன் தரிசுத்த வித்தை நோக்கி எண்ணி பார்க்கிறதில்லை. இன்றைக்கு பிசாசு போடுகின்ற தந்திரமான வலைகளுக்குள்ளே அகப்பட்டு பல மதங்கள், பல வணக்க முறைமைகள், பல ஆராதனைகள், உலகத்திற்குள்ளும் நாங்கள் இருக்கலாம், உலகத்திற்குள்ளும் சந்தோஷிக்கலாம், இங்கே வந்தும் ஆடி பாடி சந்தோஷிக்கலாம். இப்படித்தான் அங்கே ஆராதனை முறைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிப்பு இன்றைக்கு உங்கள் மத்தியில் வருகிறது. எச்சரிப்பு உங்கள் மத்தியில் வருகிறது. உங்களுடைய பிள்ளைகளே, தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கின்ற வேளையிலே, இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வென்றெடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த தீமோத்தேயுக்கு பரிசுத்த பேதுரு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க, 1:10.
வேதி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சி காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை எடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி,
நித்தியானந்த தேவனுடைய மகிமையாய் சுவிசேஷத்தின்படி
எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு,
எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற கத்தரால எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆரோக்கியமான உபதேசத்திற்கு
எதிரடியாயிருக்கிற மற்ற செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே,
நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிறதுனாலே
அந்த கிருபை
இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர்
மரணத்தை,
ஆமென், அவர் மரணத்தை பரிகரித்து
ஜீவனையும்
அழியாமையும் சுவிசேஷத்தினாலே எங்களுக்கு வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. அவர் இயேசு மரணத்தை பரிகரித்த தேவன் என்று சொல்லி இங்க வெளிப்படுத்துகிறார். எப்படி அந்த மரணத்தை பரிகரித்த ஒரு காரியத்தை நேற்று இலகுவாக உங்களுக்கு சில சம்பவங்களை விளங்கப்பட்டேன். இலகுவாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்போடு நான் அங்கே கடந்து சென்றேன். இன்றைக்கு அதனுடைய ஆழத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எப்படி அந்த வித்தை இந்த பூமியிலே தேவன் கொண்டு வர விரும்பினார் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த விருப்பத்துக்குரிய காரியம் தேவனாலே உண்டாக்கப்படுகிறதான ஒரு ஈவாய் இருக்கிறது. அங்கே 3:15 ஆதியாகமம் 3:15 சொன்னது போல ஆதியாகமம் 29:35 வாசித்தால் அங்கே ஜூதாவை பெற்றெடுக்கிற தாயானவள் சொல்லுகிறாள். எப்படி என்று சொல்லி பாருங்க. 4வது புத்திரனை பெற்றெடுத்து அந்த 4வது புத்திரன் 29:35 ஆதியாகமம் 29:35
மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள்.
யூதா என்று சொல்லி பெயரிடுகிற ஒரு காரியத்தை அந்த வசனத்துக்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யூதா என்றால் துதியின் மகன் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் இப்பொழுது எனக்கு 4வது பிள்ளையை கொடுத்தார், நான் கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதிப்பேன். இன்றைக்கு விடுதலை பெற்ற பிள்ளைகள் எப்படி சொல்ல முடியும்? ஓ, விடுதலை நான் பெற்றுவிட்டேன், சத்தியத்தை நான் அறிந்து விட்டேன், அந்த சத்தியத்துக்கூடாக எனக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறதானபடினாலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி உங்களாலே எப்படி சொல்ல முடியும்? விடுதலை பெற்ற ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியதான வார்த்தை. அல்லேலூயா. விடுதலை பெற்ற ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியதான வார்த்தை. விடுதலைக்குள்ளே மறைந்திருக்கின்ற சில பொக்கிஷங்களை கர்த்தாகிய தேவன் இன்றைக்கு எங்களுக்கு வெளியரங்கமாக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, அவர் மலையாய், கல் மலையாய் எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அவரை அங்கே அற்பமாக எண்ணினார்கள். அவரை அற்பமாக எண்ணினாரோ அவரோ சபைக்கு தலையான கல்லாய் அங்கே வெளிப்பட்டார். எபேசியர் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அடுத்த வாசிக்க 21வது வசனம் எபேசியர் 2:21.
அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
20
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார்.
இசாயா 6:13 பார்க்கிறோம். அங்கே அடிமரத்திலே ஒரு பரிசுத்த வித்து உண்டாயிருக்கிறது. 6:13 சொல்லுகிறார், எல்லாம் அழிக்கப்பட்டு போனாலும் அடிமரத்திலே ஒரு பரிசுத்த வித்து உண்டாயிருக்கிறது. யோபு சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார், அங்கே மண்ணோடு மண்ணாக அற்று போனாலும்
மண்ணோட மண்ணாக அற்றுப்போனாலும் 14:7 வாசி 14:7 ஜோபு 14:7 சொல்லுகிறார், மண்ணோட மண்ணாக அற்றுப்போனாலும் அது அங்கே
ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம்
போல துளிர்க்கும் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அது மண்ணின் வாசனையினாலே, மண்ணிலே உள்ள ஒரு சத்தினாலே அது உண்டாக்கப்படுகிறது. போல பரிசுத்த வித்தின் நிமித்தமாய் பரிசுத்த ஜனங்களை தேவன் உருவாக்கும்படியாய் பரிசுத்த நோக்கத்தை கொண்ட காரியங்களை அவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடியினாலே தான் பரிசுத்தத்தின் மகிமையை மோசேக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த மோசேயின் ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே கண்ணோக்கி பார்க்கிற வேளையில் அந்த திட்டம் சரியாக எங்களுக்கு விளங்குகிறதா இருக்கும். மோசேக்கு அவர் சொல்கிறார், மலையை தொடுகிற எவனும், அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை தொடுகிற எவனும் அங்கே அழிந்து போயிடுவான். யாத்திரையாம் 19 இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். மலையை தொடுகிற எவனும் அங்கே அழிந்து போயிடுவான். அனுப்பினாலே அவங்களை எச்சரி திருப்பி திருப்பி அனுப்புகிறார். அங்கே ஒரு முரண்பாடு பிடித்த இந்த ஜனம் சில நேரம் மலையின் அடிவாரத்தை வந்து தொட்டு விடுவாங்க. ஏனென்று சொன்னால் மலையிலே அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. மலையிலே அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. அனுப்பினாலே அவர்கள் தொட்டு விட்டால் அழிந்து போயிடுவாங்க. திரும்பிப்போ அங்கே எச்சரி அப்போ எச்சரிக்கும். மலையிலிருந்து கஷ்டப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய பாடுகளை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். வேதனைப்பட்டு களைக்கு களைக்கு ஓடி வந்து அவர்களை எச்சரிக்கிறான், கிட்ட வராதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறான். ஏன்? அதிலே தொடுகிறவன் அழிந்து போயிடுவான். இயேசு சொல்லும்போது சொல்கிறார், அந்த கல்மலையில் நீங்கள் சாய்ந்து விடுங்கள். அங்கே மத்திய சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த மலையிலே நீங்கள் சாய்ந்து விடுங்கள். அங்கே நீங்கள் சாயாவிட்டால் நான் சாய்ந்தேன் ஆனால் நீங்கள் அழிந்து போயிடுவீங்க. அந்த கல்மலை எங்களில் சாயமாயிருந்தால் நாங்கள் அழிந்து போயிடுவோம். 21 மத்திய சுவிசேஷம் 21:42.
இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா?
நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் அந்த காரியத்தை வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய
ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்கள்
இடத்தில் கொடுக்கப்படும். இந்த கல்லில் மேல்
விழுகிறவன்
நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு உங்கள் மேல் விழாதபடி, உங்கள் மேல் தண்டனையை வருவிக்காதபடி நீங்கள் இயேசுவோட சாய்ந்து விடுங்க. அது விலையேறப்பட்டது, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டது. இந்த உலகத்திலே எத்தனையோ ஆசீர்வாதம் இருந்த போதிலும் கர்த்தரிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் புறக்கணிக்கிறவர்களாகவே வாழ்ந்தார்கள். நாங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தான் புறக்கணிக்கிறவர்களாக வாழ்ந்தோம். அந்த புறக்கணிப்பில் இருந்து எங்களை மீட்டெடுத்த தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார், நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல. அவருடைய மடிகளை சாய்ந்து விடு, அவருடைய மார்பிலே சாய்ந்து விடு. இங்கே மடியிலே சாய்ந்து அவரிடத்தில் நீ கேட்கின்ற வேலையெல்லாம் உனக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அந்த இயேசுவை விட்டு, அந்த இயேசுவை எழுதலிலே நாங்கள் விட்டுவிட்டு ஏதோ ஒரு கண்மலை என்று சொல்லி என்னத்தையோ பிடிக்கிறோம். சின்ன பிள்ளைகளுடைய புத்தகத்தில் பாட புத்தகத்தில் ஒரு கதை இருக்கிறது. முதல வந்து கால் என்று வேற பிடிக்குமா? கதை உங்களுக்கு தெரியுமா? நரிகிட்ட வந்து காலை பிடிச்சிடும். நரி சரியான தந்திரம் உள்ளது, அது சொல்லுவான், என்னுடைய கால் என்று வேற இல்லவா அவர் பிடிச்சிருக்காது, காலை விட்டு வேற பிடிக்குமா? அது மாதிரி தான் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையை தேவனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்க அவரை விட்டு நாங்கள் என்னத்தையோ எல்லாம் பிடிக்கிறோம், என்னத்தையோ எல்லாம் நாங்கள் அனுசரித்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய நான் ரோமங்கத்திற்கு சேர்ந்தவன். எங்களுடைய கோயிலே ஒரு கப்ரியல் சம்மன்ஸ் மாளால் வெட்டுகிறது போல ஒரு காட்சி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. படையாளன்னு சொல்ற சந்தியம் யாக்கோப் மேத போய் திரும்பி வந்தார் என்று சொல்லி ஒரு கற்பனை கதை ஒன்று இருக்கிறது. அவர் வாளை பிடிச்சு ஒரு பிசாச காலுக்களை வச்சு வெட்டுறது போல இந்த வணக்க வணங்க போறவங்க அவரே வணங்குறது காலுக்கு இருக்கிற பிசாசையும் தொட்டுறாங்கிறது விஷயம் தெரியாது. எதுக்குன்னு சொல்லி தெரியாது, என்னதுக்குன்னு சொல்லி தெரியாது. அவரையும் தொட்டு இவரையும் தொட்டு இவர் யாரு எங்களை வச்சு வஞ்சித்தவன், எங்களுக்கு இருந்த ஏழு விதமான ஆசீர்வாதத்தை எங்களில் இருந்து எடுத்து விட்டவன், தெரியாதபடி நாங்கள் வாழ்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நான் முந்தி கிளாலி பாதையால கொஞ்ச நாள் பயணம் செய்தோம். ஒரு நாள் கிளாலி பாதையால பயணம் செய்கிற வழியில் ஒரு தாயானவள் அவ சபைக்கு போறது ஆவிக்குரிய சபைக்கு போறது சொன்னா நானும் வாரேன்ப்பா என்ன கொண்டு போயிருக்கா கொழும்புல சேருங்க என்னுடைய மகள் குயத்துல இருந்து வரப்போலான் அவளை நான் சந்திக்க வேணும் என்று சொல்லி சொன்னான். சரி என்று நான் கூட்டிக்கணும் வந்தேன். அன்னைக்கு ஆவணி மாத காத்து தோளா காத்து பெல்லனா அடிச்சு கொண்டிருக்கு. சரியான போட்டுல அவ என் கொண்டு வரணும். இவ வந்தவ மகளை பாக்குறதுக்கு என்னோட அடைக்கலமாக என்னோட கேட்டு குடிக்கணும் வந்தது. இப்ப போட்டுல ஏறியாச்சு, போட் போய் கொண்டிருக்கு. போட் போய் கொண்டிருந்தா காத்து பெல்லன் அலை ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு பெண மாதிரி வருது. வர வர இந்த போட் இப்படி எழுங்கும் இப்படி விழும் இப்படி எழும்பும் விழும். கொஞ்சம் நேரத்தால் பார்க்க அந்த அம்மா அல்லேலூயா ஒவ்வொரு அலைக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாண்டா என்னன்னு தெரியாது. அந்த அம்மா அல்லேலூயாண்டா அலை வருகிறதுக்கு அல்லேலூயாவா அல்லது அலை வராமல் இருக்கிறதுக்கு அல்லேலூயாவா எதற்கு அல்லேலூயா அல்லேலூயாண்டா என்ன அவனுக்கு சொல்லுங்களேன் மகிமை உண்டாகட்டும். அமேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அலை வருகிறதுக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றது இதை கேட்டுக்கொண்டிருந்த என்னொரு இந்து மனுஷி அவளுக்கும் தெரியாது அர்த்தம். அவ என்ன செய்கிறான்டா அரோகரா அரோகரா ஒவ்வொரு அலைக்கும் அரோகரா அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாதபடி அந்த அம்மாவும் சொல்லுகிறார் இந்து முறைப்படி இருந்தாலும் அது துதி அல்ல, அது தேர் புகைக்களை சந்தோஷமா சொல்ற ஒரு வார்த்தை. அதை விடும் நாங்கள் மூடரை போல வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு கால மூடரை போல வாழ்ந்தோம். கர்த்தரோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாகி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை வெளிப்படுத்த சித்தமாகி வெளிப்படுத்தின படியினாலே எங்களுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் மகிமையினாலே நாங்கள் கழுகுறுகிறோம், சந்தோஷித்து பாடுகிறோம், மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனா எங்களுக்குள்ள தேவ பயம் ஒன்று வேண்டும். தேவ பயம் ஒன்று வேண்டும். யாத்திராமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இங்க யாத்திராமம் 19 அதிகாரம் 12-13 வாசிங்க. 12-13
ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய்
அடிவாரத்தை தொடாத படிக்கும் நீ எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி யாருக்கு சொல்லுகிறார்? மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்கள் சுற்றிலும் நீ ஜனங்களை சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும்
நிச்சயமாகவே
கொல்லப்பட்டு போயிடுவான். ஆண்டவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் மலையை ஆகிய இயேசுவை தொடுகிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை தொடுகிறவர்களாக இருக்கிறோம், இயேசுவை அங்கே தள்ளி விழுத்துகிறவர்களாக இருக்கிறோம், இயேசுவை மறுபடியும் சிலுவைக்கு போ என்று சொல்லாமல் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயம் இருக்க வேண்டும். அங்க எச்சரிப்பை கொடுக்கிறாருங்க. பின்வரும் வசனத்தை இங்க வாசித்து பாருங்க. பின்வரும் வசனத்தை இங்க எச்சரிப்பை கொடுத்து கொண்டு போகிறார். 14-15 வாசிங்க.
மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவர் ஜனங்களை நோக்கி மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள்
மனைவியிடத்தில் சேராதிருங்கள் இங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு சுத்திகரிப்பை சபைக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லாம் விருத்த தரிசனம் பண்ணப்பட்டவர்கள் தான். அங்கே கொரந்தையர்ல செல்லப்பட்டது போல அவர்கள் சமுத்திரத்தினாலும் மேக சம்பத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு வந்தவர்கள் தான். ஒரு சுத்தியிருப்பு அவர்களுக்குள்ள இருக்கிறது. அதை பரிசுத்த பவுல் கொரந்தையருக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். 10 எடுத்து வாசிங்க. 10 முதலாம் வசனம் 1 கொரிந்தியர் 10 முதலாம் வசனம் 2 வசனம் 3 வசனம் வாசிங்க.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன்
எவைகளை அறிய வேண்டும் என்று சொல்லி
நம்முடைய பிதாக்கள் எல்லாரும்
மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள்.
எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக
நடந்து போகிற வேளையிலே அங்கே தண்ணி மதலை போல மேகத்துக்கு முட்டத்தக்கதாக அங்கே மேகத்தை தொடத்தக்கதாக இருந்தது. அவர்கள் நடந்து போனார்கள்.
எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும்
எல்லாரும் மோசைக்கூடாகவும் சமுத்திரத்துக்கூடாகவும்
ஞானஸ்தானம்
பண்ணப்பட்டார்கள்.
எல்லாரும் ஒரே ஞானம்
அவர்களை வழிநடத்தி கொண்டு போனவர் இயேசு. அவர்களை வழிநடத்தி கொண்டு போய் அவருடைய எல்லா காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு துணிவாய் அங்கே கிரியைகளை செய்ய வைத்தவர் இயேசு. மோசேக்கு சொல்கிறார், மோசே என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கோலை ஓய்ந்து சமுத்திரத்தை அடி. அற்புதம் நடக்கிறது. சமுத்திரம் பிளக்கிறது. சமுத்திரத்துக்கூடாகவும் மேகத்துக்கூடாகவும் ஜனங்கள் போகிறார்கள். இங்கே பார்வோனுடைய படை, பார்வோனுடைய படையை பார்த்து அங்கே சொல்கிறார், அழுகிறார். உடனே மேகஸ்தம்பமாக்கிய சம்பவம் பின்னால வந்து பார்வோனுடைய படை வராதபடி தடை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அது அவர்களுக்கு அக்கிலையா இருக்கிறது, இவர்களுக்கோ மேகஸ்தம்பமாய் நிழல் கொடுக்கிறது. ஹல்லேலூயா! உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை நிழலா இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய சுத்திகரிப்பு எப்படி இருக்கிறது? அங்கே சொல்கிறார், இந்த நேரத்தில் இது பரிசுத்தமான வேளை, இது மகிமை இறங்குகிற வேளை. இந்த மகிமையின் வேளையில நீங்கள் திருமணம் கட்டினவர்கள் திருமண உறவிலே இல்லாதபடி உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொடுங்க. அந்த 3 நாள் உங்களுடைய வஸ்திரங்களை, அசுத்த வஸ்திரங்களை, தீட்டுப்பட்ட வஸ்திரங்களை தோய்த்து அதை உடுத்திக் கொள்ளுங்கள். தீட்டு இல்லாமல் இருக்க வேண்டும். பரிசுத்த மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய பிள்ளைகளை ஏன் மகிமை இறங்க போகிறது? மலையிலே மகிமை இறங்க போகிறது. அந்த கண்மலையிலே மகிமை இறங்குகிறது போல இன்றைக்கு உங்கள் மத்தியில இறங்குற மகிமையை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எந்த எச்சரிப்பை கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் நாங்கள் எங்களுக்குள்ளே சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த வித்தின் மகிமையை கர்த்தர் எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? யாக்கோபு என்னும் வித்தில் இருந்து ஜூதா என்னும் கண்மலை, 55 நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோபில் என்னும் வித்தில் இருந்து 9 சீக்கிரத்தில் யாக்கோபில் இருந்த ஒரு வித்தையும்
யூதாவில் இருந்து என் மலைகளை,
ஆமென், யூதாவில் இருந்து
என் மலைகளை சுத்திகரிக்க,
என் மலைகளை சுத்திகரிக்கவும் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபில் இருந்து ஒரு வித்து தான் யூத கோத்திரம். அந்த யூத கோத்திரத்தில் இருந்து ஒரு வித்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் வந்தது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, அது பெண் வித்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சிசுவாய் இருக்கிறது. பெண் வித்தினாலே உருவாக்கப்பட்ட, பரிசுத்தாவினாலே உருவாக்கப்பட்ட ஒரு தேவ அனுசரிப்பாய் இருக்கிறது. அதை காணும்படியாய், அதை காணும்படியாய் நாங்கள் வாஞ்சித்தது போல அந்த காலங்களில் இருந்த பரிசுத்தவான்கள் வாஞ்சித்தார்கள். அவரை காணும்படியாய் வாஞ்சித்தார்கள். அதிலே ஒருவர் தான் சிமியோன். அவர் வாஞ்சித்த அந்த பிள்ளையை கையில் ஏந்து சொல்கிறார், அந்த பாக்கியத்தை கண் கண்டது என்று சொல்கிறார். லூகாஸ் சுவிசேஷத்தை பார்க்கிறோம். 2 அதிகாரத்தில் வாசிங்க. லூகாஸ் சுவிசேஷம்
25
அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்.
கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய
மாட்டாய். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளையே, கர்ப்பத்திலே உன்னை தெரிந்தெடுத்த தேவன், கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கும் முதலாக தெரிந்தெடுத்த தேவன், இன்றைக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சித்தம் உடையவராக இருந்தார். அப்படினாலே தான் உனக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை மறுபடியும் நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி, அந்த மலையை புறக்கணித்து தள்ளுகிறவர்களாக நாங்கள் மாறாதபடி, தேவ மகிமைக்குள்ளே போகிறவர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு அந்த மகிமை எங்களுக்கு வருகிறது இல்லையே. ஏன் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோமானால், பயத்திற்கேற்ற வாழ்க்கை எங்களுக்குள்ளே வருகிறது இல்லை, பயத்துக்கேற்ற அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே வருகிறது இல்லை என்று சொன்னால், அங்கே அந்த யாத்திராமத்தில் 19 பார்க்கிற வேளையிலே அந்த பயத்துக்கேற்ற மகிமையை அவர்கள் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அதன்படி வாழுகிற வாழ்க்கை அவருக்கு இருந்ததா? அதன்படி வாழுகிற ஒப்புக் கொடுக்கிறதான தன்மைகள் பின்னுக்கு இருந்ததா? இதை கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றிய பிள்ளைகள் எங்கே வாசிங்க, 14:3 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு
எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினார்.
கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியாக இறங்கினார். வாசிங்க,
அது முழுவதும் புகைக்காடாய்,
அது முழுவதும் புகைக்காடாக
இருந்தது. அந்த புகை சூளை புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது.
எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாக தொனித்தது.
மோசே பேசினான்.
மோசே பேசினான்.
தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார்.
தேவன் அந்த பரிசுத்தாவின் மகிமையினாலே மோசேயினுடைய வாயிலிருந்து அந்த வாக்குகளை அங்கே சொல்லத்தக்கதாக தேவன் கருத செய்தார். அங்கே பார்க்கிறோம், அதற்கு பிறகு கர்த்தர் சீனாய்
மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராத படிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாத படிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக.
மறுபடியும் இங்கே எச்சரிக்கை சொல்லுகிறார். அப்ப அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாறுபட்ட காரியத்தை தேவன் அங்கே கண்டபடியினாலே மறுபடியும் இறங்கி போய் சொல்லு. எவ்வளவு பாடு பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு அங்கே எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது. மலை என்றால் சும்மா இல்ல, எவ்வளவு பாடோடு அங்கே போக வேண்டியதான ஒரு காரியமா இருக்கிறது. அந்த ஊழியக்காரர் அங்கே திரும்ப இவர்களுக்கு இறங்கி வந்து ஆலோசனை கொடுத்து காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்கிறது இல்லை, வாதிடுகிறவர்களாக நாங்கள் மாறி போகிறோம். ஊழியக்காரர்களுக்கு எதிராக வாதிடுகிறவர்களாக, ஊழியக்காரருக்கு எதிராக குற்றப்படுத்துகிறவர்களாக மாறி போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த வித்து அழியாதபடி தேவ மகிமைக்குள்ளே கொண்டு வரும் என்கின்ற அந்த நிச்சயமுடையவர்களாக நாங்கள் இருப்பமாக இருந்தால் நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. ஓ, நன்மையானது ஒன்று எனக்கு கிடைத்தால் போதும், நன்மையானது ஒன்று எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அது மகிமைக்குரிய காரியம். அது ஒரு போதிலும் எங்களை விட்டு தூரப்படாத ஒரு காரியம். அவர் அக்னி ஸ்தம்பமாய் எப்படி மலையிலே இறங்கினாரோ அப்படியே சபைகளிலும் இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இறங்கினாரோ அப்படியே சபைகளிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 4:5 வாசித்து பாருங்க. அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, வாசிங்க 5:4.
அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக
சிங்காசனமாகிய கிறிஸ்து என்னும் சபைக்கு முன்பதாக இருந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வழிபாடு வேற, என்னுடைய வழிபாட்டின் மகிமை வேற, பின்னுக்கு வருகிற சரித்திர காரியங்கள் வேற, தீர்க்கதரிசனங்களில் உரைக்கப்பட்ட காரியங்கள் வேற. ஆனாலும் இந்த வசனத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். 7 ஆவிகள் பரிசுத்தாவின் மகிமை. அந்த 7 சபைகளுக்கு அந்த 2 அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பவர்களாக இருந்தால், எபேசு சபையில் இருந்து மற்ற சபையெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற அந்த 7 ஆவிகள் 7 அக்கினி தீபமாய் 7 சபைகளிலும் எரிந்து கொண்டிருந்தன. ஹல்லேலூயா. இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே எரிந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் அதை உணராதிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, எங்கள் மத்தியில் எரிந்து கொண்டிருக்கிற அக்னியை உணராதபடியினாலேதான் வார்த்தை எங்களுக்கு விளங்குவதில்லை. வார்த்தையின் மகிமை எங்களை தூக்கி கொண்டு போகிறது என்பதை உணர்கிறதில்லை. சீனா மலையிலே அக்னி இறங்கிற போது ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் கீழ்ப்படிவு, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி சுத்திகரிப்பு, அசுத்தமான காரியங்களை செய்யாதபடி இருத்தல், அவர்கள் திருமணமாக இல்லறங்களில் ஈடுபடுகிறவர்கள் தான். ஆனாலும் அந்த மூன்று நாளும் ஒரு பொருத்தனை. பரிசுத்த பவுல் சொல்கிறான், உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் நாங்கள் தாம்பத்திய காரியங்களை புறம்பே வைக்க வேண்டும். ஏன் அது உபவாசத்திற்கு சரீரத்தை நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பக்குவப்படுத்தி கொடுக்கிற காரியம். பரிசுத்த பவுல் சொல்கிறான், உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் நாங்கள் தாம்பத்திய காரியங்களை புறம்பே வைக்க வேண்டும். ஏன் அது உபவாசத்திற்கு சரீரத்தை நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பக்குவப்படுத்தி கொடுக்கிற காரியம். அங்கே இன்னொரு காரியத்துல அங்கே கர்த்தர் யுத்தத்தை நடத்துகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், நான் இந்த பாளையத்தில் இறங்கி வருவேன். ஆனபடினால யுத்த வாளை பிடித்துக் கொண்டு, மாத்த எனக்கு ஞாபகம் இல்ல, யுத்த வாளை ஒருவன் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும், அதே வேளையில ஒரு தடியையும் கொண்டு போக வேண்டும். அவர்கள் வலசலம் கழிக்கின்ற வேளையில, அங்கே அந்த பகுதியில போய் வலசலம் கழிக்கிற வேளையிலே அந்த தடியால ஒரு குண்டை கின்றி, ஒரு பள்ளத்தை கின்றி, அதற்குள்ளே கழிப்பை உண்டு பண்ணி போட்டு அதை மூடிவிட்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் உலாவி வருகிற இடம். எவ்வளவுக்கு நாங்கள் பரிசுத்தத்தை அனுசரிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இன்றைய ஆராதனையின் மகமே, ஒருவன் தீட்டு கழித்தால் 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த தீட்டு அவனை விட்டு நீங்கும். லேவி ராமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவன் சுத்திகரிப்பு இருக்கு, உழுகிறது இருக்கு, குளிக்கிறது இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆடை துவைக்கிறது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் 24 மணி நேரம் கழித்து அடுத்த சூரியனை காணும் மற்றும் அசுத்தம் அவனை தொட்டிருக்க, அடுத்த சூரியனை கண்ட பிறகுதான் அவனுக்குரிய ஒரு பரிசுத்த மகமை வர முடியும். இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பரிசுத்த மகமைக்குள்ளே, ஒரு பலியிடுதலின் மகமைக்குள்ளே ஒருவன் போகிற வேளையிலே, ஒரு பலியாட்டை கொண்டு போகிற வேளையிலே, அந்த பலியாட்டின் ரத்தத்தை பலிபீடத்திலே தெளித்து திரும்பி வருகிற வேளையிலே மற்றவன் பார்த்து பயப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். அங்கே ஒரு தம்பி வந்தால் அதை நான் அழகாக விளங்கப்படுது. ஒரு சின்ன தம்பி வரீங்களா, அழகாக விளங்கப்படுத்தலாம். பலியாட்டின் மேல் ரெண்டு கைகளையும் வைக்கிறார். இவருக்காக அந்த பலியாட்டை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப பலிபீடத்திலே பலியாட்டை பலி கொடுத்து அந்த பலியின் இரத்தத்தை எடுத்து அவருடைய புருவத்தின் நடுவிலே பொட்டாக இட்டு அங்கே குடலையும் சாம்பலையும் சாணத்தையும் குண்டிக்காய்களையும் அங்கே கொண்டு போய் அக்கினியிலே தகனம் செய்து எரித்து சாம்பலை எடுத்து புருவம் வழிய தடவி இவரை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் இவர்கள் பரிசுத்தப்படுத்தின பிறகு இவர் ஆலயத்திலே இருந்து அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து வெளியே வருவார். வெளியே வருகிற வேளையிலே நான் வெளியிலே இருந்து பார்க்கிறேன். இவர் வெளியே வருகிற வேளையில் ஒரு பலி செலுத்தாத ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளே அல்லது அசுத்தத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கிற வேளை இவருடைய பலியை பார்த்து விலகி விலகி செல்ல வேண்டும். ஏன், இவனை தொட்டால் ரெண்டு மடங்கான பாவசாபம் அந்த மனுஷனை வந்து சேர்ந்து விடும். எவ்வளவு பரிசுத்தமாக அந்த காலங்களில் அனுசரித்தார்கள். அப்படி அனுசரித்தும் அவர்கள் முறையான பலிகளை செலுத்தாதபடியினாலே, முறையான காரியங்களை செலுத்தாதபடியினாலே கண்ணூனமானதையும் காலூனமானதையும் நசல் பிடித்ததையும் நோய் பிடித்ததையும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறார்கள். மல்கியாவிலே சொல்லப்படுகிறது. மல்கியா அதிகாரத்தில் நீங்க பார்த்தீர்களா இருந்தால், நான் இதிலே பிரியமாக இருப்பேனோ. அசிங்க மல்கியா, மல்கியா முதலாம் அதிகாரம் ஏழாம், என் பீடத்தின் மேல் அசுத்தமானது,
என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம்
என்று
கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று.
கர்த்தருடைய பரிசுத்த பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே, நீங்கள் கண்
ஊனமானதை
கழியிட்டு கொண்டு வந்தாலும்
அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது கொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு
செலுத்து,
அவன் உன்மேல்
பிரியமாக இருப்பாரோ. தேவனுடைய பிள்ளையே, பிறக்கு மேலாக இருக்கிறார் அதிபதிக்கு. ஒரு கூடாத காரியத்தை நீ கொண்டு போய் செலுத்துகிற வேளையிலே அவர் உன்னை பிரியமாக இருப்பாரோ? கத்தர் கேட்கிறார், புரியமாக இல்லாதபடியினாலே தான் அந்த பரிசுத்த வித்து பலியாடாக வர வேண்டியிருந்தது. ஹல்லேலூயா, பலியாடாக வர வேண்டி இருந்தது. அதுபடியினாலே தான் மரியாளுக்குள்ளே கதராகிய தேவன் அந்த மரியாளுக்குள்ளே இருந்த அந்த கற்ப வித்தை பரிசுத்த வித்தாக தம்முடைய பரிசுத்தாவினாலே மாற்றி வயிற்றிலே ஒரு சிசுவை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, வயிற்றிலே ஒரு பரிசுத்த வித்து உருவாக்கப்படுகிறதற்கு மரியாளுடைய பெண் வித்தினாலே ஒரு சிசுவை, ஒரு ஆண் சிசுவை உருவாக்கினார். அந்த பெண் வித்தினாலே தான் அங்கே கடைசி நாட்களிலே அங்கே பிசாசனுடைய தலையை நசுக்க வேண்டியதாக இருந்தது. இதைத்தான் கர்த்தர் நிறைவேற்ற இந்த பூமிக்கு மனுஷனாக வர வேண்டியிருந்தது. ஆதியிலே சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த பூமியிலே வந்த நோக்கம் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் யாத்ராமத்திலே தொடர்ந்து அங்கே வாசித்துக் கொண்டு வரையில அங்கே தேவன் எப்படி பரிசுத்தப்படுத்தினாலும் பரிசுத்தப்படாத இந்த ஜனம் என்ன செய்கிறவர்கள் என்பதை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அங்கே 19 எடுத்து வாசிங்க, 20 21 அப்பொழுது கர்த்தர் மோசே
உறுதியாக எச்சரித்திருக்கிறீர், ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆச்சாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள்
என்றார்.
ஜனங்களிடத்தில் போய்
அதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை உறுதிப்படுத்துகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் அதை சொல்லி உறுதிப்படுத்துகிறார்கள். ஆசாரியர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஊழியன் நானும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஊழியன் செபஸ்தியனும் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொள்ளுங்க. எந்தெந்த காரியம் உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அந்தந்த காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமை எங்கள் மேல் வருகின்ற வேளையிலே அந்த மகிமைக்குரிய காரியங்களை நாங்கள் செயல்படுத்தாதபடி அங்கே அந்நியர்களாய் காணப்படுவோம். அந்த அந்நிய தன்மை எங்களுக்குள்ள வரக்கூடாது. நாங்கள் அங்கே தேவ மகிமை உள்ளவர்கள். நேற்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், நாங்கள் சுதந்திரத்திற்கு அந்நியர்களாக இருந்தோம். சுதந்திரத்திற்கு அந்நியர்களாக இருந்தோம். எபேசியர்களை 2 உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். அது எங்களுக்கு தெரியாததாக தெரியாததான ஒன்றாக இருந்தது. இப்பொழுது அது எங்களுக்கு கண்ணுக்கு முன்பதாக வெளியரங்கமாக தெரிகிறது. வெளியரங்கமாக தெரிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை இருதரத்தாரையும் உண்டாக்கின்ற அந்த மகிமைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். அந்த தனச்சுவற்றை கர்த்தராகிய தேவன் தம்முடைய சிலுவையினாலே வென்றடித்து உடைத்து தகர்த்தார். ஏன் ரெண்டு பேரும் அங்கே ஒன்று சேர்கிறவர்களாக மாறி வராவிட்டால் உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற தண்டனையை விட எங்களுக்கு கிடைக்க போகிறதான் அதிகம். கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு கிடைக்க போகிறதான் அதிகம். மோசே தேவனோடு பேசி கீழே இறங்கி வரைக்கல இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொன்னார்கள், மோசே உன்னை என்னால பார்க்க முடியவில்லை, உன் முகத்தை என்னாலே பார்க்க முடியவில்லை. ஓ, தேவனோடு பேசி வருகின்ற அந்த மனுஷனுடைய முகத்திலே அவ்வளவு பிரகாசம் இருக்கிறது. அந்த பிரகாசத்தின் மகிமை பார்க்க முடியாதபடி இருக்கிறது. மோசே, மோசே, உன் தலையை மூடிக்கொள், உன் தலையை மூடிக்கொள், எங்களால் என்னை பார்க்க முடியவில்லை. உங்களை பார்ப்பவர் சொல்ல வேண்டும், உங்களை பார்த்தவன் சொல்ல வேண்டும், மோசே உன்னை என்னாலே பார்க்க முடியவில்லை. நாங்கள் அழுகிறோம், திரும்ப திரும்ப அழுகிறோம். எதற்கு அழுகிறோம்? தேவ மகமை வெளிப்பட அழுகிறோமா, அல்லது தேவ மகமையின் காரியங்களில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அழுகிறோமா? இன்றைக்கு அப்படித்தான் அழுகிறவர்களா இருக்கிறோம். 2 தவம் இருக்க போனாங்களா, தவம் இருக்கு அவர்களை தேடி கடவுள் வருவார் போட்டிக்கு தவம் இருக்கிறான். உவாசம் மாதிரி வழக்குக்கும் வாதுக்கும் உவாசம் பண்ற மாதிரி. என்ன 58 பார்க்கிறோம், என்னது சில பேர் உவாசம் பண்றது வழக்குக்கும் வாதுக்கும். கொழும்புல ஒரு சகோதரி ஜெபம் பண்ணினா. அப்படி என்ன சொன்னா, ஒரு தூண் இப்படி தூணுன்ற வைங்களா, தூணில் எப்படி இப்படி படுத்தி கொண்டு அழியும் 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 பட்டு குத்தும். நான் இன்னொரு ஆட்ட கேட்டேன், நம்ம ஏன் இப்படி ஜெபம் பண்றா? அது அனசாக இருந்தாங்களா? கதையை கேட்டுக்கணும். அனசாக மேல வரா கீழே வரா அனசாக இருந்தாங்களா? மேல தண்ணிய திறந்து விட்டா கீழே வரா, மேல தண்ணிய அவங்க திறந்து எடுத்தா கீழே வரா. நெடுநேரமாக திறந்தபடினால கீழே வரையில காடமுகம் அங்க முகங்கழுவையில ஒரு அலுவலம் செய்யல, பசி தொடங்கிட்டு ஆத்திரத்துல ஆண்டவரே அவளை அழியும் அவளை வெட்டும் கீழே நடக்குது ஜபம். கத்திருக்கப்பாரா, கத்திருக்கப்பாரா இந்த ஜபத்தை. அது மாதிரி தான் இந்த தவம் இருக்கிறவங்களோட வேலை. ரெண்டு பேர் தவம் இருக்கிறாங்க. கடவுள் வந்தார், ஒரு நேரத்தில் வந்தார், அங்க கேட்டார் என்ன உனக்கு வேணும். அவர் சொன்னாராம், ஒரு கண்ணை எடுத்துட்டு ஒரு கண்ணை எடுக்க. ஓ, இந்த கண்ணினால எனக்கு பெரிய இடங்களாக இருக்குது, நான் அடிக்கடி பாவத்தில் விழுந்து விடுகிறேன், ஒரு கண்ணை எடுத்து விடு. கத்தர் எனக்கு என்ன எடுத்து விடுவீட்டு கத்தர் இல்ல கடவுள். இப்ப இந்த கத்தரிட கேட்காங்க, கடவுள் கண்ணை எடுமனு, எனக்கு இச்சியா இருக்கு கண்ணை எடுமனு சொல்லி கேட்காங்க. ரெண்டாவது ஆளுகிட்ட போனார், உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு கொடுத்ததை விட எனக்கு டபுளா இருந்தான். அவனுக்கு கொடுத்ததை விட டபுள் என்ன சொல்லுங்களேன், செண்டு கண்டும் போ. இவருக்கு விலங்கல், இவர் நினைச்சார் அவன் தனக்க கேட்டிருப்பான், தனக்க கொடுத்திருப்பார். இவ தவம் இருக்கிறது என்னத்துக்கு? பொருளாதாரத்துக்கு, பொருளாதாரத்துக்கு தான். எனக்கு அது வேணும், அந்த வீடு வேணும், இந்த வீடு வேணும். ஒரு தட்டார தம்பி, இந்த பத்து வேலை செய்யற தெரியுதா, அதான் தட்டாராக்கணும் சொல்றது, அதான் பத்தர் வேலை செய்யற பவுன் வேலை செய்யற ஒரு தம்பி எங்களோட சபையில வந்து பிணங்கினார். அவர் சொன்னார், ஒருக்கா வீட்டை போய் கிட பெரிய பெரிய ஐஸ்வர்யம் வாங்க, அந்த அந்த ஸ்டோர் இந்த ஸ்டோர் அந்த புடவ அந்த புடவ கடை இந்த தங்க மாளிகை எல்லாம் வச்சிருக்கிறவங்க சில நேரம் தங்களோட சாவிய கோயிலுக்கு, சாவியக்காரன் தானே, சாவிய கோயிலுக்கு வரைக்கும் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? கத்தாவே ரெண்டு தங்க மாளிகையை தந்திருக்கிறீர், அதை மூன்றாக மாற்ற வேண்டும், அதுக்காக வேண்டி நான் ஒரு அன்னதானம் செய்வேன். இப்படி கேட்பாங்க. அவரும் கொடுக்கிறார் தானே சொல்லி அவர் கேட்டார். நான் ஜனம் கொடுப்பார் கொடுப்பார், கடைசி காலத்துல கேட்பார், கடைசி காலத்துல கேட்பார். தேவனுடைய பிள்ளையே, மகிமை இறங்கி வருகிற வேளையில எங்களுக்கு தந்த வெகுமதியின் காரியங்களை கொண்டுதான் கர்த்தர் கேட்க போகிறார். வெகுமதியின் காரியங்களை கொண்டு கர்த்தர் கேட்க போகிறாரே. கர்த்தராகிய தேவன் எங்கள் மத்தியில் பரிசுத்தாவி அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் கிருகையை கொண்டு மகிமை வெளிப்பட போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்பட போகிறது. அங்கே மோசேக்கு வெளிப்படுத்த கொடுக்கிற வேளையில இருபதாம் அதிகாரத்தை தொடக்கத்தில் இருந்து வாசித்தால் அங்கே சொல்கிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் உண்டான தண்ணீரிலும் உருவாகின்ற ஒரு ரூபத்தின்படி உனக்கு ஒரு சிலையை உண்டு பண்ணாத, அதை நமஸ்கரிக்காத, அதை சேவிக்காத, நான் எரிச்சல் உள்ள தேவனாக எரிச்சல் உள்ளத்தவனா இருக்கிறேன். அந்த காரியத்தில் வாசித்து பாருங்க, நாலு நாலு இருபது நாலு யாத்திரை இருபது நாலு, மேலே வானத்தில்
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தி ஆகிலும் யாதொரு விக்கிரத்தி ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும்
நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்.
உன் தேவனாய
கர்த்தராகிய கர்த்தராகிய நான்
எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து
உள்ளத்தவனாக மாறி போயிருவேன். இந்த காரியத்தை செய்யலாம். எரிச்சல் என்ன மாதிரி பிள்ளைகள் குழப்படி விடுகிறது. என்ன தகப்பன்மார் வந்து பாருங்க, பிள்ளைகள் குழப்படி விடுகிறது, அல்லது உங்களுடைய சகோதரன் உங்களுக்கு இளையவன் குழப்படி விடுகிறான். தகப்பன் தாய் மூத்த சகோதரன் எவ்வளவு எரிச்சல் அடிச்சு விடுவோம் பா, ஜெபமில்ல அடிச்சாலும் உள்ளும் அவ்வளவு எரிச்சலா இருக்கும். என்ன அங்கே தேவன் வார்த்தையில சொல்கிறார், எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன். அந்த எரிச்சல் தான் இன்றைக்கு தேசங்களிலே அழிவை கொண்டு வருகிறது, தேசத்திலே இரத்த பிரியத்தை கொண்டு வருகிறது. அந்த எரிச்சல் தான் அவர் எப்ப விசாரிப்பாரா? செய்த காலத்திலே மட்டுமல்ல, மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். வாசிங்க,
என்னை பகைக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில்,
பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில்
மூன்றாம்
நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அங்க பெண்ணுக்கு வருகிற காரியம் எத்தனையோ இருக்கு. இது இரண்டாம் கற்பனை. முதலாவது கற்பனை ஒரே தேவனை வணங்க வேண்டும். இரண்டாம் கற்பனை இது சுருக்கமாக சுருக்கமாக தருகிற வழியில் எப்படி தேவனுடைய நாமத்தை நிகத்தமாக பாதிக்காத சுருக்கமாக ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கு. கிறிஸ்தவர்கள் எழுதி வைக்கிறாங்க. அப்படி தேவனுடைய நாமத்தை விகத்தமாக பாதிக்காத, விகத்தம் என்ற அர்த்தம் விக்கிரகம் வரையில், செய்தல் வரையில், உருவாக்குதல் வரையில், உருவாக்குதலுக்கு தண்டனை வரையில், எல்லாவற்றையும் விட்டுட்டு விகத்தமாக பாவிக்காத. விகத்தம் என்றால் சட்ட ரீதியாக மாறி போகுது. எப்படி எப்படி மாறி போகுது? சிலை இருக்கட்டும், சிலையில போய் நீ முட்டி கொள்ளாத, சிலைக்கு சாபம் இடாது, இப்படி என்றெல்லாம் வந்துடும், அதான் விகத்தமாக வந்துடுமா? அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த மகிமை உள்ளது. நாங்கள் பாவ காரியங்களில் மட்டுமல்ல சரீர காரியங்களிலும் சுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஏன்? எங்களுடைய சரீரம் ஒரு மாறுபட்ட சரீரமாக மாறப்போகிறது. அந்த வார்த்தையின்படி அங்கே தேவன் என்ன செய்ய போறார்? நித்திய ஜீவனை எங்களுக்கு தரப்போகிறார், நித்திய அழியாமை எங்களுக்கு தரப்போகிறார், நித்திய மகிமை எங்களுக்கு தரப்போகிறார், நித்திய சுதந்திரமாகிய வாழ்க்கை எங்களுக்கு தரப்போகிறார், அழியா நித்திய அழியாமையை தரப்போகிறார், தேவ மகிமையை தரப்போகிறார், தேவ சாயலை மறுபடியும் எங்களுக்குள்ளே உருவாக போகிறார். தேவ சாயல் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, தேவ சாயல் எங்களுக்குள்ள எப்படி வரும்? கதவு பூட்டி இருக்கிறது, சீஷர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூட்டி இருந்த கதவுக்கு முன்னால அப்படியே ரூபமாக வந்திருக்கிறார், மகிமையின் சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானமான்னு சொல்லி கேட்கிறார். அது மகிமையின் சாயல், தொடக்கூடியதுதான், நாங்கள் பேசுகிறவனையில பதில் சொல்லக்கூடியதுதான். ஆனால் மகிமையின் சாயல், மறுபட்ட சாயல், மறுரூபமாக்கப்பட்ட சாயல். ஒன்று 15 52 வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்தால், அங்கே எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள் அழிவில்லாத மகிமையோட, இரண்டாவது உயிரோடு இருக்கும் நாமும் அவரோட கூட எடுபட்டு போக ஆயத்தமாக இருக்கிறோம். அவரோட கூட எடுபட்டு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவ முகமைக்குள்ள வருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே ஆயத்தத்தை தான் தேவன் இப்பொழுது எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்க 2 Corinthians 15:52.
எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக்
கொள்ளும்போது
மரணம்
ஜெயமாக
விழுந்தது என்று எழுதியிருக்கிறார்.
அழியாமையின் கிருகை ஜீவியத்திலே தான் ஜெயமாக்கப்பட முடியும். அங்கே பெண்ணுக்கு மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே சொல்லலாம். வேத வார்த்தை வருகிறது. நான் சொல்லுகிற காரியம், அந்த அழியாமையின் கிரிகைகளை மரணத்தினாலே ஜெயம் கொண்ட காரியம் எங்களுக்கு வர வேண்டும் என்றால், எங்களுடைய பரிசுத்த ஜீவியத்திலே எங்களுடைய சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதாக இருந்தால்தான் தேவ மகிமை காணப்பட முடியும், தேவமகமையின் கிரியைகள் காணப்பட முடியும். இன்றைக்கு காணப்படாமல் அழித்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? தேவ வித்தை நாங்கள் உணர்கிறதில்லை. எடுத்து வாசித்து பாருங்க, அங்க யாரியாகவும் 49:8 இருந்து வாசிங்க. ஆதியாகமும் 49:8 ஆளுகையை கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார்?
யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே,
யூதாவே பாரசிங்கமே நீ
சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மலையில் படுத்தான், அவனை எழும்புகிறவன் யார்?
சமாதான
கர்த்தர் வருமளவும்,
சமாதான கர்த்தர் வருமளவும்,
செங்கோல் யூதாவை விட்டு நீங்க,
செங்கோல் இந்த உலக ராஜ்யத்தின் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை,
நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு
ஒளிவதும் இல்லை,
ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள்,
ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவர் யார்? அல்லேலூயா. அவர் யார்? அந்த ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவர் தன் கழுதை குட்டியை, வாசிங்க 11,
அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும், தன் கோழியை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான், திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும், திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் துவைப்பான்.
அவர்களை கண்டுபிடிக்கவில்லை. பல ராஜ்யங்களை ஆண்ட பல மன்னர்களுடைய பல ஐஸ்வர்யங்கள் அதற்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே அதை அவர்கள் காணும் போது அங்கே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாறுவார்கள். அதை தேடித்தான் கடைசி காலத்திலே வடதிசையின் சேனையாகிய அந்த தூபால் தன் சேனையை எடுத்துக்கொண்டு இந்த ஐஸ்வர்யத்தை அல்லவா கொள்ளையிட வருகிறாய். எசேக்கியேல் சொல்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தை அல்லவா கொள்ளையிட வருகிறாய், அவன் செழிப்பாக இருக்கிறதை கண்டு நீ கொள்ளை இடவு அல்லவோ வருகிறாய் என்று சொல்லி வேத வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த ஜூத கோத்திரத்திற்கூடாக வருகின்ற அந்த ராஜா, அது ராஜா ஆளுகைக்குரியவராக இருக்கிறார். அவனுடையதான் சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான். அங்கே சங்கீதம் 24வது சங்கீதம் 24 24:8 யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்
யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும்
பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர்
யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே.
அவர்
வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள்.
ஆமென். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. ஆம், யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறவர் மகிமையின் ராஜா. யூதா கோத்திரத்தின் ராஜாதி ராஜாவாக கடைசி காலத்திலே வரப்போகிறவர் ராஜாதி ராஜாவாக எங்கள் மக்களை இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றவர் கர்த்தராய் இயேசு. அல்லேலூயா. அவர் வர மட்டும் செங்கோல் இருந்து கொண்டுதான் இருக்கும். யூதாவிலே ஒரு பகுதி என்றாலும் அந்த செங்கோலுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் தவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு நீங்கள் தலைகளை உயர்த்துங்கள் இந்த சபையிலே அவர் வரும்படியாய். அல்லேலூயா. அவர் வரும்படியாய் தலைகளை உயர்த்துங்கள். 7ஆம் வசனம் சொல்கிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், சபையே உன் தலையை உயர்த்து, அநாதி கதவுகளே உயருங்கள், மகமையின் ராஜா சபைக்குள்ளே உள்பிரவேசிக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்பிரவேசிக்கட்டும். உன்னுடைய அக்கினி அவியாதபடி காத்துக் கொண்டிருக்கிறியா? உன்னுடைய அக்கினி அவியாதபடி காத்துக் கொண்டிருக்கிறியா? 1 பேதுரு 4:12 சொல்லப்படுகிறது, சபை நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை அவித்து போடாத. 1 பேதுரு 4:12 சபை நடுவே.
பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் கத்தியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது.
ஆமென். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது
நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால்,
சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. ஏதோ புதுமை என்று எண்ணாதே, அந்த அக்னி உனக்குள்ளே பத்தி எறிகிறது. ஏழுக்கூதனுக்குடாக வருகிற அக்னி சபைகளிலே பற்றி எறிகிறது. ராஜாதி ராஜா பார்த்துக் கொண்டிருக்கிறார் சிம்மாசனத்திலே. ராஜாதி ராஜா பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய தொழுகை எப்படி நடக்கிறது? எங்களுடைய கத்தரிடத்தில் நாங்கள் புகழாய் கத்தரை தொழுது கொள்ள காரியம் எப்படி நடக்கிறது? பார்த்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே என்று உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய துதியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கே தம்பி துதி நடத்துகிற வேளையிலே தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து துதிக்கிற உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த துதியின் மத்தியில இறங்கி கிருக செய்கிறவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொட்டுக்கொண்டு இருக்கிறவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணிக் கொண்டிருக்கிறவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை தலைகளை உயர்த்துங்கள். ராஜாதி ராஜா உள்பிரவேசிக்கு இடம் கொடுங்கள். ராஜாதி ராஜா சபையிலே உள்பிரவேசித்து கிரிகளை நடப்புக்கிறவருக்கு இடம் கொடுத்தவருடைய பிள்ளை மகமையின் ராஜா உள்பிரவேசிக்க, மகமையின் ராஜா உள்பிரவேசிக்கட்டும். செங்கோல் ஒளிந்து போகிறதில்லை. செங்கோல் ஒளிந்து போகிறதில்லை. யார் இந்த மகமையின் ராஜா? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மகமையாய் வருகிறதை எங்களுடைய கண்கள் காணும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லாரும் காத்து வியப்படைவார்கள். எல்லாரும் கண்டு வியப்படைந்து, இவரா இவரா இவரை எல்லவோ நாங்கள் குத்துறோம் என்று சொல்லி ஜூதர்கள் புலம்பி அழுவார்கள். அப்படியான ஒரு காலம் வரப்போகிறது. உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. உங்களை விட்டுருமா தேவனுக்கு என்று சொல்லி உங்களை விட்டுக் கொடுத்து ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்குள்ளே உள்பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்தாவியானவருக்கு நீ உன்னை விட்டுக் கொடுப்பாயா? அந்த பரிசுத்த வித்திலே வந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வித்தாக வசனத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த வித்தான வசனத்தை வைத்திருக்கிறார். வசனத்துக்கூடாய் நீ அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பாய்.
அவருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பாய். அந்த நாள் அதிசீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் அதிசீக்கிரத்திலே சமீபமாக உன்னை சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனபடினால் உன்னை விட்டுக் கொடுத்த அவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அந்த மகிமையை நீ காண முடியும். இன்றைக்கு அந்த மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மகிமை காணத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய போகிறார். உன்னை நீ விட்டுக் கொடுப்பாயா? ஒரு கணம் உன்னை விட்டுக் கொடுப்பாயா? பலியாக போனவர் பலியோடு மறைந்து விடவில்லை. பலியோடு மறைந்து விடவில்லை. பரிசுத்த பேதுரு சொல்லும் பொழுது சொல்கிறார், கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலையாக கேட்டுக்கொண்டீர்கள். அப்போ சொன்னே மூன்றாம் அதிகாரம் 14 வாசிங்க. 14 கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டீர்கள். வாசிங்க.
விடுதலையாக
வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்.
அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார்.
அவரை கர்த்தராகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா. அதற்கு
நீங்கள் சாட்சிகள்.
நான் சாட்சி. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் ஜீவிக்கிறார். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் ஜீவிக்கிறார். நாங்கள் சாட்சிகளாக மாறுவோம். சாட்சிகளாக பிரஸ்தாவிப்போம். கர்த்தருக்கு முன்பதாக சாட்சிகளாக எழுந்திருப்போம். சாட்சிகளாக கொண்டாடுவோம். சாட்சியானவர் எங்கள் மத்தியிலே கிருக செய்கிறார். ஆனபடினால் உங்களை விட்டுக் கொடுப்பீங்களா? உங்களை பொழுது நீங்க விட்டுக் கொடுப்பீங்களா? அந்த மகமின் ராஜ்யத்துக்கு என்று சொல்லி உங்களை விட்டுக் கொடுப்பீங்களா? நாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? அங்கே ஒன்று யோவான் 3:2 நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆனாலும் இனி எப்படி இருப்போம் என்று சொல்லி இன்னும் எங்களுக்கு வெளிப்படவில்லை. ஆனாலும் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக உங்களுக்கு பரிசுத்தமாக இருந்தால், ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளதாக இருந்தால், அவர் வெளிப்படும் நாளில் அவரை போல உங்களால் இருக்க வேண்டும். அவரை போல நீங்கள் மாற வேண்டும். வாசிங்க அந்த வசனத்தை.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் மன்னிப்பு சொல்லி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். அந்த ஞானஸ்தானத்தினாலே நான் பரிசுத்தமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பரிசுத்தாவினாலே என்னை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்தாவினாலே நான் வழி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நிச்சயம் இருக்கிறது. அந்த நிச்சயத்தின் மகிமை உனக்கு இருக்கிறது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? பின்வசனம்,
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
இனி தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய இருதயத்தில் கேள், இனி நான் எவ்விதமாக இருக்க போகிறேன்? இனி நான் எவ்விதமாக நடக்க போகிறேன்? இனி என்னுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி? இனி இன்றைய நாளிலிருந்து இனி சர்ப்பமானது தன்னுடைய கோபத்தின் வஞ்சனையினாலே பரிசுத்த வான்களில் 1/3 பூமியிலே இழுத்து விழத் தள்ள போகிறது. இன்றைக்கும் சில பேர் தள்ளி கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் தன்னுடைய வாழ்நாளை இழுத்தெடுத்து அங்கே பூமியிலே விழத் தள்ளும். தன்னுடைய பிள்ளைய சபையில இருக்கின்ற எல்லாரும் நீங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். பரிசுத்த மகிமைக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். நட்சத்திர பிரகாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. விளங்குமா? வெளிப்படுத்தல் 2:1 இருந்து வாசித்து பாருங்க. அந்த பிரகாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நட்சத்திரம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது போல சூரியனிலே இருந்து, கர்த்தராகிய சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவிலே இருந்து அங்கே ஒளியை எடுத்து அங்கே ஒளியை சபைக்குள்ளே இருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். இதை நீ விளங்கிக்கொள். சும்மா இல்ல. வாசிங்க.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம்
வானத்தில்,
அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது.
7 தலைகளையும்
10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது.
அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 2/1 பூமியிலே விழத்தள்ள போகிறது. எச்சரிப்பா இருக்கிறியா? தேவ பிள்ளையே, இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இனி எப்படி இருப்பேன் என்று சொல்லி இன்னும் எனக்கு வெளிப்படவில்லை, இனி எப்படி இருப்பேன் என்று சொல்லி எனக்கு வெளிப்படவில்லை. அந்த வாளுக்குள்ளே நீ அகப்படாவிட்டால் தான் பின்வசனம் உறுதிப்படும். விளங்குதா நான் சொல்றது? அந்த வாளுக்குள்ளே நீ அகப்படாவிட்டால் தான் பின்வசனம் உறுதிப்படும். பரிசுத்தவான்களாகிய பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களே, சபையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒளியின் பிள்ளைகளே, உங்களோடு கத்த பேசுகிறார். நீ பிரகாசிக்கிறாய், உண்மை சாட்சியாக இருக்கிறாய், உண்மை. ஆனால் இனி எப்படி இருப்பாய்? இனி எப்படி எப்படியான சோதனை உனக்கு வரப்போகிறது? இனி எப்படி எப்படியான அங்கே வீழ்க்குரிய காரியங்கள் உனக்கு வரப்போகிறது? வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பழிகளை தேடிக்கொள்ள போகிறீர்களா? அல்லது அன்பினாலே ஒவ்வொருத்தரை அணைத்து, அன்பினாலே ஒருவருக்கு புத்தி சொல்லி, அன்பினாலே ஒவ்வொருத்தரையும் ராஜ்யத்திற்கு வழி நடத்தப் போகிறீர்களா? முதலாம் வசனம் வாசிங்க, முண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் வாசிப்பிடலாம், மகள் வாசிங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால்,
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே,
பிதாவானவர் நமக்கு பாராட்டிய
தேவன்கள் மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்.
உலகம் அவரை அறியாத படியினாலே நம்மையும் அறியவில்லை,
எங்களையும் இந்த உலகம் அறியவில்லை. உங்களுடைய அன்பு இந்த உலகத்துக்கு காட்டப்பட வேண்டும், அப்பொழுதுதான் தேவனை உங்களுக்குடாக உலகம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா! உலகம் அறிந்து கொள்ளும் தேவனுடைய பிள்ளையே. இங்க காலையில அநேகம் பிள்ளைகள் ஓடி 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 ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவருக்கு, கார்ல கொண்டு வராங்க, வேன்ல கொண்டு வராங்க, இப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இது ஒரு தாகம். ஆனால் இந்த தாகம் என்ன நோக்கமாக இருக்காது? என்ன நோக்கமாக இருக்கிறது? தேவனுடைய பிள்ளையே, தேவன் புகழ் மாலை எங்களுக்கு சூட்டுவார், புகழ் மாலை எங்களுக்கு சூட்டுவார். அந்த புகழ் மாலையின் நிமித்தமாகத்தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோமே தவிர, மனுஷன் புகழ் மாலை சூட்டினால் எப்படி சூட்டுவான் தெரியுமா? எப்படி சூட்டுவான்? இன்றைக்கு வாழ்த்துறவன் நாளைக்கு தூட்டுவான். மனுஷனை நம்பாத. என்று சொல்கிறார், என்னை மனுஷனாக பிறந்த என்னை நல்லவர் என்று நீ எப்படி சொல்லுவாய்? மனுஷனாக பிறந்தவன் ஒருவனும் நல்லவன் இல்லை, ஒருவனும் நல்லவன் இல்லை. ஒருவன் உனக்கு தீங்கு செய்தால் அவனுக்கு நன்மை செய். மத்தேயு 5 அதிகாரத்தில் வருகிற சில சம்பவங்கள், 12 வசனங்கள் முன்னுக்கு இருக்கிறது. சில சம்பவங்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். என்ன எவ்வளவுதான் நினைச்சாலும், எவ்வளவுதான் நினைச்சாலும் கன்னத்தில் அடிச்சு போட்டு போறானே. என்ன போட்டிக்கு தவம் இருக்கிறவன், எவ்வளவுதான் நினைச்சாலும் கன்னத்தில் அடிச்சுட்டு போகிறானே. நேற்று உங்களுக்கு எடுத்து காட்டின சங்கீதக்காரன் எப்படி பாடினான், ஓ அவர்கள் வியாதிப்பட்டிருந்தார்கள், அவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள், அவர்களுக்காக நான் உபவாசம் பண்ணினேன். என் உபவாச ஜபத்துக்கு தேவன் மடியிலே பதில் கொடுத்தார், மடியிலே பதில் கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்னை உதைத்தார்கள். 35 சங்கீதம் 13 பார்க்கலாம், 13-14-15 வாசித்தால் இங்கே விளங்கும். உங்களுக்கு வாசித்து பாருங்க,
35 அவர்கள் வியாதியாக இருந்த போது
இரட்டை என் உடுப்பாக இருந்தது.
நான் உபவாசத்தினால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன்
என்றால் உபத்திரப்படுகிறது.
என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது.
ஜெபத்திற்கு பதில் என் மடியிலே விழுந்தது. தன்னுடைய பிள்ளைகளை உங்களுக்கு விளங்குதா? அவர்கள் எப்படி இருந்தார்களா? அவர்கள் வியாதியா இருந்தார்கள், இரட்டி என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தினாலே என் ஆத்மாவை வியாதிக்காக பருந்து பேசி சுகப்படுத்தினேன். அநேகம் பேர்களை விடுதலையாக்க வேண்டும். வியாதி என்றால் எது வியாதி? சரீரத்திலே வருகிற வியாதியை விட ஆன்மாவிலே வருகிற வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பழைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, குணப்பட்டியா கேட்பாங்க. முந்தைய காலத்துல குணப்பட்டியா, குணப்பட்டாயா என்றால் என்ன? நான் நல்ல சுகபாடியா இருக்கிறேன், சரீரம் நல்ல புஷ்டியா இருக்கிறது, கொழுப்பான பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறேன். வந்து என்னிட கேட்கிறார், குணப்பட்டியா? என்ன அர்த்தம் தெரியுதா? பாவத்தில் இருந்து விடுதலையாகி குணப்பட்டியா, இதுதான் அர்த்தம், குணப்பட்டியா. அவர்கள் வியாதியாக இருந்தார்கள், பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே அகப்பட்டு விடுதலை பெற முடியாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்காய் நான் உபவாசம் பண்ணினேன். உபவாசத்துக்கு பதிலின் மடியிலே விழுந்தது. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிப்பின் பாதையில் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ரட்சிப்பின் பாதையில் அவர்கள் வந்து தங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிற வேளையிலே எனக்கு எதிராக எழுகிறார்கள். 11 வாசிங்க, 11.
கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள்.
நான்
செய்த நன்மைக்கு பதிலாக
தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா
திக்கற்று போக
பார்க்கிறார்கள்.
நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன்.
ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள்
சந்தோஷப்பட்டு
கூட்டம் கூடினார்கள்.
நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாக
கூட்டம் கூடி ஓயாமல் நிந்திக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளே, நீ நினைக்காத, சபைக்குள்ளே எனக்கு நிந்தை வருகிறது. நான் செய்கிற ஊழியத்திற்கு பாதகமான காரியம் வருகிறது. சாட்சி இல்லாத ஒரு பாதகமா வந்தால் உன்னை நீ மாற்றிக்கொள். கறி கொடுக்க முடியாத ஒரு காரியம் உனக்குள்ளே தவறாக வந்தால் அதை நீ மாற்றிக்கொள். உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய் உன்னை ஆயத்தப்படுத்து. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் நீ பாக்கியவானா இருப்பாய். நன்மை உன்னை தொடரும். இப்ப வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. ஊழியங்கள் செய்யறீங்க, ஊழியத்தில் எல்லாம் நடைமுறை நன்றாக நடக்கிறது.
இனி
எவ்விதமாக இருப்போம் என்று சொல்லி இன்னும் உங்களுக்கு வெளிப்படவில்லை. ஆனாலும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற
அந்த மகிமையின் பிரகாரத்தின் தன்மைக்குள்ளே நாங்கள் இருப்போம், மறுரூபத்துக்குள்ளே இருப்போம். மறுஎன்ம முழுக்கினாலே நீ ஞானஸ்தானம் பெற்றதுனாலே மறுரூபமாக முடியாது. மறுரூப முழுக்கினாலே ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் மறுரூபமாயிருக்கிறார்கள். எப்படி? இந்த மாம்ச சரீரத்தில் செய்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று மறுரூபமாக இருக்கீங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த சரீரம் மாற்றப்படாவிட்டால் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பட முடியாது. ஆதியிலே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 ஆசீர்வாதத்தின் மகிமை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றார். நித்திய ஆளுகை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றார். நித்திய மகிமை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றார். நித்திய சுதந்திரம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றார். நித்திய தேவ பிரசன்னம் உனக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் தேவசாயலுக்குள்ளே நீ மாறு. அப்பொழுது ஜெயிப்பிக்கப்படுவாய். அப்பொழுது ஜெயம் உண்டாகும் தேவனுடைய பிள்ளைய. அந்த ஜெயத்துக்காகத்தான் கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த கர்த்தர் வருமளவும் அது ஒளிந்து போகாது. எசேக்கியேல் சொல்கிறார், அது ஒளிந்து போகாது. அந்த ஒளியாத வித்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பரிசுத்த வாழ்க்கை திரும்ப திரும்ப இன்னும் அநேகமான காரியங்களினால அந்த வித்தை குறித்த சில சம்பவங்களை நான் வைத்துக் கொண்டே போகலாம். அந்த வித்தின் கிருகைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளே அழியாமையாய் கிருகை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அழிக்கப்படுகிறதில்லை. ஆம்பவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மறுரூபத்தின் சாயலுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அது வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வண்ணமாய், அவர் வருகிற நாட்களிலே அவர் இருக்கிற வண்ணமாய் நாங்கள் இருக்கிறதுனாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வழியில தலையிலே தாழ்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாண்டவரே. பரலோகப்பிதாவே, இறங்கும் சுவாமி, இறங்கும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும், உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தாவினாலே நிறைக்கப்படுங்க. ஆவியானவர் இரட்டிப்பாய் உங்கள் மத்திலே கிருகை செய்யட்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க. கொஞ்சம் கண்களை மூடி, அப்படி இருந்த வண்ணமாய் கண்களை மூடி கர்த்தருக்கு சொல்லி உங்களை விட்டுக் கொடுங்க. பிதாவே எனக்கு மன்னியும். பிதாவே, என் குறைகளை குற்றங்களை எனக்கு மன்னியும். என் அறியாமையின் கிருகளை மன்னியும். என் எல்லா பாவங்களையும் மன்னியும். என் சிந்தனையின் பாவங்கள், எண்ணங்களின் பாவங்கள், கற்பனைகளின் பாவங்களை மன்னியும். செய்த பாவங்களை, பார்த்த பாவங்களை, கேட்ட பாவங்களை, நடந்த பாவங்களை, சொட்ட பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பு தருவார். தன்னுடைய பிள்ளைய மன்னிப்பு தருவார். ஹல்லேலூயா. பகதில்ல 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 பகசந்தரவதிலபா பரிசுத்தாவினாலே நிரப்பப்படு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்தில் இருந்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வாயினாலே அறிக்கை செய்ய குறைகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால், செயல் திறன் இல்லாமல் இருந்தாலும் மற்றவருக்காய் நீ உபவாசம் பண்ணி ஜபிக்கிற வேளையில உன் விரோதிக்காயும் நீ ஜபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். உனக்கு அவன் தீங்குதான் செய்கிறான், விரோதி, அவனுக்காயும் நீ ஜபிக்க பழக வேண்டும். எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 7 70 தரம் 7 7 70 தரம் கூட்டி பார்த்து மன்னித்துக் கொடு. யாருக்கிட்டாலும், உன்னுடைய சொந்த சகோதரன் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய சகோதரன் இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்த மனைவி என்றாலும் சரி, உன்னுடைய சொந்த கணவன் என்றாலும் சரி, உன்னுடைய சொந்த பிள்ளை என்றாலும் சரி, உன்னுடைய சொந்த தாய் தகப்பன் என்றாலும் சரி, அந்நியன் என்றாலும் சரி, செய்கிறதை நீ மன்னித்து விட. நீ மன்னித்து விட, உனக்கு இரக்கம் செய்வார் கர்த்தர். மன்னித்து மறந்து போ. உன் பாவத்தை நான் எண்ணாதிருப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். உன் பாவத்தை நான் எண்ணாதிருப்பேன். நீ கர்த்தருக்கு நீ ஒப்புக்கொடு. இப்பொழுது ஆவியினாலே உன்னை கர்த்தர் நிரப்பப் போகிறார். யாவரும் எழுந்து நிற்போம், யாவரும் எழுந்து நிற்போம். இந்த வேளையில பரிசுத்தாமியானவர்களை நிரப்ப நீங்கள் விட்டுக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்க. பரிசுத்தாவியானவர் 7 தூதர்கள் மத்தியிலே கையிலே 7 தீபங்களை ஏந்தி கொண்டிருக்கின்ற அக்கினி ஜுவாலையாய் எங்கள் மத்தியிலே கிருக செய்கின்ற பரிசுத்தாவியானவர் அவருக்கு சொல்லி உங்களை விட்டுக் கொடுங்க. அறிக்கை பண்ணினவர்கள் இந்த வேளையில பரிசுத்தாவினாலே நிரம்ப முடியும். பரிசுத்தாவி பெறாதவர்கள் இந்த வேளையில பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களை விட்டுக் கொடுங்க, உங்களை விட்டுக் கொடுங்க. ஹல்லேலூயா.
ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.